திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். அடுத்து இந்த 38வது திருப்பாடலிலே ஒரு ஆன்மாவினிடத்தே மெய்யுணர்வு என்பது எப்பொழுது ஏற்படும், அந்த மெய் உணர்வு வருவது எந்த நிலையிலே வரும் என்பதை அழகாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. நாமெல்லாம் இப்பொழுது மாயாகாரியமாகி அந்த உலகிலே அகப்பட்டு கிடக்கிறோம். மாயாகாரியமான உடம்பு உலகிலே இருக்கிறோம். இந்த உடம்பிலே இருக்கின்ற கருவி கரணங்களை எல்லாம் கொண்டு அவைகளையெல்லாம் நாம் அனுபவிப்பது மயக்க உணர்வு. ஆகையினாலே இந்த மயக்க உணர்விலே இருந்து நாம் நீங்குதல் வேண்டும். எப்படி? இந்த பெத்த நிலையிலே மாதா, பிதா, சுற்றம், உடம்பு, உயிர் என்றும், உடம்பையே நீ நான் என்றும் நாம் மயங்கி நிற்கின்றோம். ஆனால் இவைகளெல்லாம் மாதா, பிதா, உடன்பிறந்தார் அத்தனையும் நிலையற்றது என உணர்ந்து சிவத்தை அடைந்த பேரின்பம் ஒன்றே நிலையானது என்ற உணர்ந்தார் நமக்கு பேரானந்தம் கிட்டும். அதுதான் மெய்யறிவு என்று சொல்லி காட்டுகிறார். மாதா, பிதா, சுற்றம் என்று மயங்கினையே, நீதான் தனுவாகி நின்றனையே, ஈதெல்லாம் பொய் என்று அறிந்தனையே, பூரண ஆனந்த வெள்ளம் மெய் என்று அறிந்தனையே மெய். இந்த மாதா, பிதா மற்ற நம்மோடு சேர்ந்தவர்களும் இந்த உடம்பும் அத்தனையும் எது நிலையற்றது என்று நினைக்கணும். இந்த மாதாபிதா சகோதரர்கள் என்று சொல்கிறானே, ஒன்றே உண்டு சொல்கிறேன், எனக்கு தந்தை என்று இருக்கின்றார் என்றால் இந்த உடம்புக்குத்தான் அவர் தந்தை. முந்திய பிறவியிலே அவர் எனக்கு மகனாக இருந்திருக்கலாம், நான் தந்தையாக இருக்கலாம். அதுக்கு முந்திய பிறவியிலே அவர் ஆணாக இருந்து பெண்ணாக இருந்து நான் மணந்திருக்கலாம். அதற்கும் முந்திய விரைவிலே அவர் எனக்கு சகோதரனாகவும் இருந்திருக்கலாம். அதற்கும் முந்திய விரைவிலே அவர் எனக்கு சகோதரியாகவும் இருந்திருக்கலாம். அதற்கும் முந்திய விரைவிலே அவர் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்திருக்கிறார். அவரும் அச்சு மாறி பிறந்து வருகிறார், நானும் அச்சு மாறி பிறந்து வந்திருக்கின்றேன். ஆகையினாலே இந்த உறவு என சொல்லக்கூடியது நிலையற்றது. இவைகளெல்லாம் ஒரு மயக்கத்தை கொடுப்பது என உணர்ந்து நமக்கு நல்ல ஒரு உறவு பேரின்பம் என சொல்லக்கூடியது அந்த சிவமே ஒன்று, சிவத்தை அடைந்த அந்த பேரின்பம் ஒன்றே என்று அந்த உண்மையை நாம் உணர்தல் வேண்டும். அதைத்தான் இங்கே அழகாக இந்த சொல்லி காட்டுகின்றான். எனவே நாமெல்லாம் இந்த ஆன்மாவின் பொருட்டு வந்த உடம்பினை மெய்யென்றும், மெய்யென்றால் உண்மை என்றும், அந்த உடம்பு தொடக்கால் இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நாம் நிலையானது என்று மயங்காமல் சிவத்தை அடைந்து பேரின்பம் ஒன்றே நிலையானது என்பதை நாம் விரும்புதல் வேண்டும் என்று அப்படி உணர்ந்தால்தான் அதுதான் மெய்யறிவு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். மாதா, பிதா, சுற்றம் என்று மயங்கினையே, நீதான் தனுவாகி நின்றனே, ஈதெல்லாம் பொய் என்று அறிந்தனையே, பூரண ஆனந்த வெள்ளம் மெய் என்று அறிந்தனையே மெய். எனவே இறைவனது பேரின்பம் ஒன்றுதான் நிலையானது என்று நாம் உணர்தல் வேண்டும் என்று அங்கே காட்டப்பட்டு விட்டது. அடுத்து இந்த மாதா, பிதா என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிலையற்றது என்று சொல்லுகிறோமே, உடனே அவர்களிடம் இருந்து விலகி போய்விடணுமா, அவர்களை எல்லாம் துறந்து விட வேண்டுமா, நீக்கிவிட வேண்டுமா? இந்த கேள்வி வருகின்ற பொழுது அப்படி சொல்லவில்லை. இந்த உறவுகள் எல்லாம் பொய் என்பதை மனதிலே கொண்டு எப்படி ஒழுகுதல் வேண்டும் என்பதற்கு ஒரு உபாயம், ஒரு வழியினை அடுத்த அந்த 39வது திருப்பாடலிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக 39 பாடலில் சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், நீ இந்த உலகிலேயே இரு, மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோர் மத்தியிலும் இரு. நீ அப்படி இருந்தாலும் எப்படி இருத்தல் வேண்டும் என சொன்னால், அதிலே அழிந்து விடாதே, அதைத்தான் அழகாக சொல்கிறாரே. அந்த இதிலே அழிந்து விடாது தாமரையிலே மேல் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ, தாமரை இலையிலத்தான் தண்ணீர் இருக்கும் மேல, இதில குடும்பத்திலே இரு, ஆனால் அந்த தண்ணீர் தாமரை இலையிலே ஒட்டி இராத போல நீ அந்த குடும்பத்திலேயே அழிந்து விடாதே, மாதா பிதா சுற்றம் என்று அந்த உறவிலேயே அழிந்து விடாதே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். என்ன பொருள் திருச்சிப்பாதி வருகிறது? தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை நூறாயிரம் கூறிட்டு அத்திரங்கு ஓர் கூறினை உண்மையில் வைத்தால் அமருலகம் தருவாய் அப்படிங்கிறார் திருச்சிப்பாளர். மனைவி மேல பிள்ளைகள் மேல வைக்கிற அந்த அன்பு பாசத்தை தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை நூறாயிரம் கூறிட்டு அத்திரண்டு ஒரு கூரை, அதுல ஒரு லட்சம் கூர் வச்சு அந்த ஒரு கூரை சிவன் மேல் வைத்தால் உனக்கு அமருலகம் தருவாருப்பா. ஆக இந்த லட்சத்தில ஒரு கூறு வைத்ததற்கு இவ்வளவு பலன் தருகிறான் என்றால் அவன் மீது முற்றிலும் அன்பு வைத்தால் எப்படி கிடைக்கும்? ஆகையினாலே அந்த இடத்திலே மனைவி மக்களை திறக்க சொல்லவில்லை. அங்கு மேல் வைக்கின்ற அன்பை முதலில் சிவத்தின் மாற்றிருத்து மடைமாற்று செய் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் மனையில் வரும் போகத்தின் மாதர் மக்கள் பாசம் வினையில் அழுந்தி விடாதே. உனை இழந்து காணாமல் கண்டானை காட்சி அற கலந்து பூணாமல் எப்பொழுதும் பூண். ஆகையினாலே நீ எப்பொழுதுமே அதிலேயே அழிந்து இரு என்பதை அங்கே சொல்லி காட்டுகின்றார். எதே இந்த குடும்பத்திலே அழுந்தாமல் நிற்பதற்கு தாமரை இலை தண்ணீர் அங்கே ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த செய்தியானது பட்டினத்தில் அடிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். உலகிலே இருக்கின்ற அந்த இன்பங்கள் அவைகளெல்லாம் அழுந்துவதை காட்டிலும் அதே இடத்திலே இருந்து கொண்டு சிவானந்தத்தையும் அனுபவித்தல் வேண்டும் என்று பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில குறிப்பிட்டு காட்டுகிறார். ஐந்து புலன்களும் ஆராய்ந்து மைந்தரும் ஒக்கலும் மனமகிழ்ந்து ஓங்கி இவ்வகை இருந்தேம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து ஐந்தும் வாயிடை மறவாது. பார்த்தீங்களா, வனை மக்கள் எல்லோரோடு இருந்தாலும் என்னுடைய நாவானது ஐந்து எழுத்து மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருந்தது. மந்திர எழுத்து அஞ்சும் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்ததலின் அந்த முத்தியும் இளந்திலம் முதல்வ. எனவே நான் இல்லறத்திலே இருந்து கொண்டும் ஐந்தெழுத்தை நான் இடாவிடாது ஓதினேன், அதனால் நான் முத்தி செல்வத்தை இழப்பதில்லை என்று அழகாக அங்கே கூறி காட்டுகின்றான். இதை திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே அழகாக இது நல்ல ஒரு ஓமானமாக சொல்கிறார். நீ எப்படி இருத்தல் வேண்டும்? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டு சிவத்தை நினைப்பான் தான் பெரிய மாதவன். அருமையான ஒரு செய்தி. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பது பருந்தது போல. இன்னும் போய் பாருங்க, பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. அது எப்படி இருக்கிறாய்? இல்லறத்தில் இருக்கின்றவன் பனையுள் இருந்த பருந்தது போல் நில்லுனார். இந்த பருந்து என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது பனையிலே சென்று குடியிருக்கும், ஆனால் பனையிலேயே நிரந்தரமாக இருப்பதில்லை. அது பனையில் இருந்து புறப்பட்டு இறை தேட வேண்டிய இடங்களெல்லாம் இறையை தேடிவிட்டு மீளவும் பனையில் வந்து அடைகிறது. இதே போல இல்லறமாகிய அந்த பனையில் இருந்தாலும் கழுகாகிய ஆன்மாவாகிய நீ அந்த பருந்து இறை தேடுவதைப் போல நீ இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனையும் தேடு என்று அழகாக சொல்லி காட்டார். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. எனவே இல்லறத்திலே இருந்து கொண்டும் நீ என்ன செய்தல் வேண்டும்? அங்கே தாமரையிலே தண்ணீர் போல் இருந்து அத்தை சிவத்தை நீ இடைவிடாது நினைத்தல் வேண்டும் என்று அருமையான இந்த கவி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமயத்திலே துறவரம் வலியுறுத்தப்படவில்லை, ஆனா துறவரத்தை வெறுக்கவும் இல்லை. இல்லறமும் உண்டு, துறவரமும் உண்டு. பெரிய புராணத்திலே எடுத்துக்கொண்டால் இல்லறத்திலே இருந்து கொண்டு சிவநெறியிலே நின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. அந்த இல்லறத்தையும் வலியுறுத்துவதற்கான வகையில தான் திருவம்பாவையிலே அன்னவரே எங்கனவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசையை தொழும்பாய் உனக்கு பணிச்சோம் என்று அங்கு இல்லறத்தையும் அங்கே சாட்டித்தான் மணிவாசகர் திதியாக வைக்கிறார். ஆகையினாலே இல்லறத்திலேயே இருந்து கொண்டும் நாம் சிவத்தை நினைத்தல் வேண்டும் என்று அழகாக அந்த 39வது திருப்பாடலில் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து 40வது திருப்பாடல். இதில் இந்த திருப்பாடலே உணர்த்துகின்ற கருத்தானது சுத்தாவத்தை என்று கொண்டிருக்கிறது. கேவலம் சகலம் என்று சொல்லக்கூடியவைகள் இரவு, சுத்தாவத்தை என சொல்லக்கூடியது ஒரு பகல். எனவே இந்த இரவு பகல் என்பதை மாறாது அடிக்கடி அந்த அவத்தையிலே மீளவும் தோயாது. நாம் சுத்தாவத்தையிலேயே நிலைத்து நிற்றல் வேண்டும். அப்படி சுத்தாவத்தையிலே தலைப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு பிறப்பு இல்லை, பிறப்பினுள் அவர்கள் படமாட்டார்கள். அவர்கள் நிட்டையிலே நின்றவர்களுக்கு உலகியல் காட்சி தோன்றாது என்று இங்கே அழகாக இந்த 40வது திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சுத்தவத்தை நாடிவிடும் சுத்த ராப்பகலாம் எத்தவத்தை நாடிவிடுவையேல் சுத்தவத்தை நான் இரண்டும் தவிர்த்த சிவானந்த ஆனாவை நீயே மதி. யாரு அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார், மாணவகனே நீ தூயதாகிய சிவத்தை அறிந்து அதன் கண் நிகழ்வதாகிய சுத்த ராப்பகல் எனப்படும் மேநிலை அடைந்து விடுவையாயின் பின் சகல கேவலங்களில் படுதல் இன்றி சுத்த ராப்பகல் எனப்படும் அந்த இரண்டாலும் கடந்து சிவானந்த பேற்றை உடையவனாவை என்று அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். இதை சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி, சாக்கிர முதலான 5 பற்றுகளை விடுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 5 இரவு பகல் என்றும் இரண்டாக அடக்கி நம்முடைய சைவத்திலே கூறுகின்ற மரபு உண்டு. அதைத்தான் இங்கே உணர்த்தி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த சுத்தாவத்தை நாடிவிடும் சுத்த இராப்பகலாம் இத்தவத்தை நாடி விடுவையே சுத்தவத்தை தானாம் இரண்டும் தவித்த, இரண்டும் என்பது இராப்பகல் எனப்படும் அந்த இரண்டையும் தவிர்த்து சிவானந்த ஆனாவை நீயே மதி. எனவே இதனை நீ அறிவாயாக, அந்த சிவானந்த பேற்றை உடையனாக இருப்பாய் என்று நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து 41வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். சுத்த நிலம் உந்தனக்கு சொல்ல கேள், சுத்த நிலம், இந்த சுத்த நிலம் என்பதற்கு அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லக்கூடிய சுத்தாவத்தையிலே நின்று இறைவனுடைய நுட்டை கூடியிருக்கின்ற நிலை. சுத்த நிலம் உந்தனக்கு சொல்ல கேள் தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாறும் தாம் பெருக கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை. இரவு பகல் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த நிலமாகிய முக்தி நிலை என்பது எது என்றால், சுத்த நிலம் உந்தமக்கு சொல்ல கேள் தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாறும் தாம்பெருக கத்திடுவர். இந்த முக்தி நிலை என சொல்லக்கூடியதை இந்த 36 தத்துவங்களை வைத்துக் கொண்டு அடுத்த சமயங்கள் 36 தத்துவங்களை வைத்துக் கொண்டு இதுதான் முத்தி இதுதான் முத்தி என்று அவர்கள் சொல்லி கத்துவார்கள். எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை. எனவே அந்த தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கழித்து நீங்க நிலை நான் முத்தி நிலை என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற சுரூபமே சிவம் என உணர்ந்து அதுதான் முத்தி நிலை என்று கூறுகின்ற சித்தாந்தத்தை இங்கே நிலைநிறுத்துகின்றார். பிற சமயங்கள் எல்லாம் எதை எதை முத்தி என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றையும் முத்தி என சொல்லப்படுகிறது. மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பறை அகிராண்டேஸ்வரி பதிகத்தை பிற சமயத்தைச் சேர்ந்தவர்கள் எதெல்லாம் முத்தி என்று சொல்லுகிறார்கள், மங்கையர்கள் இன்பமே முத்தி என்று செப்பறை அகிலாண்டேஸ்வரி பதிகத்தை சொல்றார். இந்த உலகாயுதன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இருக்கின்றானே, அவர்கள் 16 வயது உள்ள அந்த மங்கையை நான் பேசி கூடி கலப்பது இருக்கிறது, அதுதான் முத்தி என்கின்றார். மங்கையர்கள் இன்பமே முத்தி என்றும், கந்தம் அடிவதே முத்தி என்றும், இந்த பௌத்தனில் உருவாக இருக்கின்றார். உருவம் வேதனை ஞானம் வாசனை குறி இந்த பஞ்சகந்தமும் மடிந்தால்தான் முத்தி என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீரீஸ்வர சாங்கியர்கள் சொல்லக்கூடியவன் முக்குணம் கெடுதல் முத்தி என்றும் இப்படி ஒவ்வொருவராக சொல்லுகிறார்கள். வினை மாய்வதே வளர்முத்தி என்றும், வினை போனா போது முத்தி என்கின்றான் ஒருவன். மூல மலமும் பங்கமுரலே முத்தி என்றும், மூன்று மலமும் அங்கே கெட்டால் அது முத்தி என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த சைவத்திலே மலத்திலே ஆணவ மலம் என்பது கெடாது, வலிதான் அது அடங்குமே தவிர கெடாது, மூன்றும் கெட்டுவிடும் அதுதான் முத்திங்கிறான். நித்திய தேகம் பற்றுவதே முத்தி என்றும், இது ஒரு சாரம். பலவும் பகுத்து அறிதல் முத்தி, உலகிலே இருக்கின்ற ஜடப்பொருள் உயிர் பொருள் அத்தனையும் பகுத்தறிவதுதான் அறிவு, அந்த அறிவே முத்தி. உயிர் கெடுவதே படர்முத்தி, இந்த சீவன் கெட்டு விடுவதே முத்தி என்று ஒருவன் சொல்லுகிறான். சித்திகள் எல்லாம் தாங்குவது முத்தி, அனிமா முதலான அந்த அட்டமா சித்திகள் பெறுவது முத்தி என்று ஒருவன் சொல்லுகிறான். பாடான ஒத்துடுவதே தகுமுத்தி என்றும், சுடுகின்ற பாறையிலே தன்னுடைய உடம்பை கல்போல் பாடானமாக மேலே கிடத்தி அசைவற்று கிடைப்பது இதுதான் முத்திங்கிறான். அதான் பாடான முத்தி என்று அவர்கள் சொல்லுவார்கள். உயிர் தடுமாற மலமறுத்து, இப்படியெல்லாம் இதுதான் முத்தி என்று ஒவ்வொரு சமயத்தரும் சொல்லி நம்மை உண்மையை உணர்த்தாமல் இருக்கிறார்கள். இதை அழகாக சிவஞான சித்தியாரில் இத்தனையும் போய் சைவத்திலே சொல்லப்படுகின்ற முத்தி தான் முத்தி. இம்மையே எதெல்லாம் முத்தின்னு பிற சமயத்தில் சொல்கிறார்களா சித்தியார் வரக்கூடிய அந்த பாடல், இம்மையே ஈரட்டாண்டு எய்தி எழிலாரும் ஏந்தடையார் முத்தி என்றும், இரும் சொர்க்க முத்தி என்றும், சொர்க்கத்தை அடைவதே முத்திங்கிறான். சொர்க்கம் என்பது புண்ணியத்தின் அளவிற்காக அங்கே அனுபவிக்கப்படுவதுதான். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நாம இருக்கிறோம்னா அந்த டிக்கெட்டுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அனுமதி, அவ்வளவுதான், அதுக்கு பின்பு வெளியேறி விட்டுவார்கள். இதே போல புண்ணியத்தினுடைய பயன் முடிந்தவுடன் சொர்க்கத்திலிருந்து கீழேயும் தள்ளப்படலாம், அது அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை பொறுத்திருக்கு. இரு சொர்க்கம் முத்தி அம்மையே என்றும் முத்தி, 5 கந்தம் அறக்கெடுகை என்றும், அட்டகுண முத்தி என்றும், மெய்மையே பாடானம்போல் கைமுத்தி என்றும், விவேகமுத்தி என்றும், தன் மெய்வடிவாம் சிவத்தை செம்மையே பெருகை முத்தி என்றும், செப்புவர்கள் சிவனடியை சேரும் முத்தி செப்புவது எங்கும் நாமே. அதெல்லாம் முத்தி அல்ல, சிவனது திருவடியிலே 2.5 கலந்து நிற்கின்ற அந்த சாயுஜ்யம் தான் முத்தி, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் என்று சித்தியார்களே பிற சமயத்தவர்கள் எதையெல்லாம் முக்தி என்று சொல்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். இதே கருத்தை நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் சிவபிரகாசத்திலே, அறுவையர் இன்புருமுத்தி கந்தம் ஐந்தும் அருமுத்தி திருகுணமும் அடங்கு முக்தி, விரிவினை கெடுமுத்தி மலம் போமுத்தி, விக்கிரக நித்தமுத்தி விவேகமுத்தி, பரமும் உயிர்கெடுமுத்தி சித்தி முத்தி பாடான முத்தி, இவை பழிகேர் முத்தி, இவைகளெல்லாம் உயிர்களுக்கு பழிகே துன்பத்தை கொடுக்கின்ற முத்தி தான், நிலையான முத்தி அல்ல. திரிமலமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ் முத்தி, இது முத்தி திறத்ததாமே. மும்மலங்களும் அருந்து ஆணவ மலம் அங்கே ஒடுங்கி நிற்க, மும்மலங்களும் அங்கே ஆணவம் கண்மம் மாய் என்ற மூன்றிலே கண்மமும் மாயமும் அழிந்து ஆணவ மலம் முற்றிலும் ஒடுங்கிய நிலையில் வருத்த விரைவராகின்ற நிலையிலே அந்த அருளோடு ஒன்றித்து சிவத்தோடு நிற்கின்றதே அதுதான் முத்தி என்பதை அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இதைத்தான் அந்த முக்தி என்று உணர்த்தி, அந்த முக்தியிலே அந்த நிலையிலே நீ அப்படி இடைவிடாது நிற்பாயாக அந்த முத்தி நிலையிலே அந்த சிவமாகவே நீ நிற்றல் வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சுத்த நில உந்தனக்கு சொல்ல கேள் தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாறு தாம் பெருக கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு சொல், நம்முடைய சைவத்திலே முப்பொருள் என்று பேசப்படுகிறது, இறை உயிர் தழை. இதுல இரண்டாவது வருகிற உயிர் தன்னை சிவம் என்று சொல்லிக்கொள்ளும், நான் சிவமாகிவிட்டேன். இப்படி உயிரில் சிவமாகும் என்று சிவசமவாதிகள் அங்கே கூறுகிறார்கள். ஆகையினாலே அப்படி என்றால் அங்கே சிவம் மனம் என்று மூன்றுதான் இருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே முப்பொருள் என்பது இருபொருளாக மாறிவிடும். ஆக இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது நான் பிரம்மம் என்று ஒருவன் கூறிவிட்டால் அவன் பிரம்மமாகி விடுவானோ என்று அழகாக ஒரு வினா எழுப்புகின்றார். நெருப்பு 42வது திருப்பாடல். நெருப்பென்றால் வாய் சுற்றிடுமோ, நெய் பால் தேன் கட்டி கருப்பு கருப்புன்னா கரும்பு, கரும்பென்றால் தித்தியா காண்ணி விருப்பமுடன் நீ பிரமம் என்றக்கால் நீ பிரமம் ஆயினையோ நீ பிரமம் சர்க்குருவால் நில். நீ நெருப்பு என்று சொல்லிவிட்டால் வாய் சுற்றிவிடாது, தேன் பால் நெய் கரும்பு என்று சொன்னால் வாய் தித்தியாது. அதே போல நீ பிரம்மம் என்று சொல்லிவிட்டால் பிரம்மமாகிவிட முடியாது. நெருப்பென்றால் வாய் சுற்றிடுமோ, நெய் பால் தேன் கட்டி கருப்பென்றால் தித்தியா காண்ணி விருப்பமுடன் நீ பிரம்மம் என்றக்கா நீ பிரம்மம் ஆயினையோ, உன்னையே நீயே பிரம்மம் என்று சொல்லிவிட்டால் நீ பிரம்மமாகி விடுவாயோ. நீ பிரம்மம் சர்க்குருவா, நீ குருவினது உபதேசத்தை கேட்டு பிரம்மமாக மாட்டாய், சிவமாம் தன்மையிலே இருப்பாய். எனவே இந்த ஆன்மா ஒருபோதும் சிவமாகாது, சிவமாம் தன்மை வெறும். இது எதனால் வந்த மயக்க உணர்வு? நான்கு வேதத்திலே மகா வாக்கியம் என்று ஒன்று இருக்கிறது. ரிக்வேதத்திலே பிரஞ்ஞான பிரம்மம், அதற்கு அறிவு அறிவே பிரம்மம் என்றும், யஜுர்வேதத்திலே அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மமாகிறேன் என்றும், சாம வேதத்திலே தத்துவமசி அது நீ ஆகிறா என்றும், அதர்வன வேதத்தில் அயமாத்மா பிரம்மம் இந்த ஆன்மா பிரம்மம் ஆகிறது என்று வரும். இந்த இடத்திலே பிரம்மமாம் தன்மை அடைகிறது என்று நான் பொருளே தவிர பிரம்மம் ஆகிவிடாது. இந்த ஆன்மா ஒருபோதும் பிரம்மமாகாது என்பதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மாலை மாட்டிலே யாமாமா நீ யாமாமா, யாமாமா நான் பிரம்மமாகிவிட முடியுமா, நீ ஆமாமா பிரம்மம் நீ ஒருவனே என்றால் அது ஆம் ஆம், அதான் யாம் ஆமா நீ யாம் ஆம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இறை உயிர் தலை என்பதிலே இந்த முப்பொருள் என்றைக்குமே உண்டு. எனவே இந்த உயிரும் சிவமாகிவிட்டால் முப்பொருள் என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை அந்த கோட்பாடு போய்விடுகிறது. இரண்டாவது, இறைவனை தலைவன் என்றும் உயிர்களை தலைவி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகியலிலே ஆண்பன் என்ற இரண்டு இருந்தால்தான் இன்பம் அடைய முடியும். இரண்டும் ஒரே பாலாக இருந்தால் ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோடோ இன்பம் அனுபவிக்க இயலாது. இதே போல இறைவன் ஒரு பொருளாகவும் உயிர் ஒரு பொருளாகவும் இருந்தால்தான் இன்பமாகிய அந்த இறைவனை உயிரானது சென்று அனுபவிக்கும். இரண்டும் ஒருபொருள் என்றால் அங்கே கலத்தல் என்பதும் இல்லை, இன்பம் என்பதும் இல்லை. இதை திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி காட்டுகிறார். இருமடந்தையற்கு என்பயம் இன்புண்டாம் ஒருவன் ஒரு தீவிரும். ஆகையினாலே அது சிவமாம் தன்மையைத்தான் அது பெறுகிறது. எப்படி? அக்னியிடம் கொழுவப்பட்ட இரும்பு கம்பி அந்த அக்னி தன்மையே ஆவது போல. எனவே இந்த அக்னியை தன்மையை இந்த இரும்பு பெற்றதாலே அந்த இரும்பு அப்படியே தீயாகிவிடாது, அது இருக்கின்ற வரை அக்னி தன்மை இருக்கும் அவ்வளவுதான். ஆகையினாலே தான் இந்த ஆன்மா ஆணவலத்தோடு இருக்கின்ற பொழுது ஆணவலமாக கிடக்கும், சகரநிலையிலே வருகின்ற பொழுது தத்துவத்தோடு சேர்ந்து தத்துவமாகவே இருக்கும், சிவத்தோடு சேருகின்ற பொழுது சிவமாகவே இருக்குமே தவிர சிவமே ஆகிவிடாது என்ற இந்த அருமையான இந்த கருத்தினை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறார். அடுத்த அருமையான ஒரு இதுக்கு உதாரணமாக சுந்தரமூர்த்தி நாயனார், நான் ஒருபோதும் சிவமே உன்னையும் என்னையும் சமமாக நான் நினைத்ததில்லை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பாடலே உணர்த்தி காட்டுகிறார். உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன். திருவற்றியூர் பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார், உன்னை போல என்னை நான் பாவித்ததில்லையே, நீ நான் சமம் என்று நினைத்ததில்லையே, ஏன் தோழன் என்று கூறியும் கூட. ஆகையினாலே இறைவன் இறைவன் தான், உயிர் உயிர்தான் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆகையினாலே இந்த இடத்திலே உயிர் ஒருபோதும் சிவமாகி விடாது என்பதை அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால் கொண்டு எடுத்துக்கொண்டால் இந்த உயிர்கள் ஒருபோதும் சிவமாகாது, வணங்கக்கூடிய பொருளாகாது. எப்படி? இறைவன் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணுகின்றார், சிருஷ்டி பண்ணுகிறார். அந்த சிருஷ்டி இரண்டு வகைப்படும், நேரடி சிருஷ்டி என்றும் பரம்பரை சிருஷ்டி என்றும் ரெண்டு வகைப்படுகிறது. நேரடி சிருஷ்டி என சொல்லக்கூடியது அந்த சுத்த தத்துவத்திலே இருக்கின்ற அதை தான் நேரடியாக அங்கே இயக்குவது. பரம்பரை சிருஷ்டி என்பது தான் அந்த வித்யா தத்துவத்தையும் ஆன்ம தத்துவத்தையும் இயக்குகிறார். எப்படி? தான் நேரடியாக இயக்காமல் வித்யா தத்துவத்தை அனந்த தேவரை வைத்தும் கீழே இருக்கின்ற 24 தத்துவங்களாகிய ஆன்ம தத்துவத்தை அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்டரை வைத்து அங்கே அதிட்டிக்கிறார். இந்த தத்துவங்களில் இருந்து இயக்கப்படுகின்ற இவர்கள் பரம்பரை சிருஷ்டிக்கு உட்பட்டவர்கள், இவர்களை வைத்துத்தான் இயற்றப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. சிவம் அவர்களை கருவியாக வைத்து செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்க இந்த ஸ்ரீகண்டன் முதலானவர்கள் அதிட்டிக்கின்ற பிரம்மா விஷ்ணு ருத்ரனும் கூட அவர்களும் சிவத்தாலே அவர்கள் இயக்கப்படுபவர்களே அன்றி அவர்களும் பிரம்மமாவது இல்லை. அது நன்றாக தெரிந்து கொள்ளணும். அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அவர்களை கூட பிரம்மத்தின் சமமாக வைக்கப்படவில்லை. நான் சொல்றது அனுபட்சத்திலே உள்ள மும்மூர்த்திகளை குறிப்பிடுகிறேன். அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆன்மா அவர்களை நாமுமே அவர்களையே நாம் பிரம்மம் என கொள்ளுதல் கூடாது என்று சொல்லப்படுகிறது. இதை அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி சுக்கநாத வெண்பாவிலே ஒரு நாம் குறிப்பிட்ட உபமானத்திலே, ஒரு இரும்பு கம்பி என்று சுடுகிறது என்றால் சுடுதல் என்பது இரும்பு கம்பியின் தொழில் அல்ல, அது அக்னியை சார்ந்ததால் சுடுகிறது. இதே போல பிரம்மமாகிய அந்த கம்பிலே சுடுதலாகிய அந்த படைத்த தொழிலை செய்வது சிவமாகிய அந்த நெருப்பினுடைய தாக்கமே, நெருப்பினுடைய ஒரு செயலே. இதைத்தான் சிவம்தான் மூலம் என்பதை, எரி சுடுவது அல்லால் இரும்பு சுடுமோ, அரியவர்க்கும் வாசவர்க்கும் யாருக்கும் பெரியவர்க்கும் போணுமோ, தந்தொழில் நின் பொன்னருளால் தென்மதுரை தானுவே சொக்கநாதா. அவர்களே பிரம்மத்திற்கு சமமாக இல்லை, பிரம்மம் ஆக மாட்டார்கள் என சொல்லுகின்ற பொழுது நாம எம்மாத்திரம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனானவன் ஒரு ஆன்மாவை கருவியாக வைத்து எச்சையிலையும் செய்வார். ஆன்மாக்களிலே பக்குவப்பட்டிருக்கின்ற பிரம்மா விஷ்ணுக்களை வெடித்து படைத்தல் காத்தல் அளித்தல் சொல்றார். இதை சொல்லுகின்றவரது குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர செய்யும் கோவிலே, இந்த பக்குவான் மக்களெல்லாம் கருவிகளே, இறைவன் நினைத்தால் இந்த உயிர்களை மட்டுமல்லாது துரும்புகளை வைத்தும் ஐந்தொழிலை செய்து விடுவார் என்று சொல்லி காட்டுகிறார் குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர செய்யும் கோவிலே. பெரும்புரியூரன் எம்பிரான் அருள்மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்கும் அகலாண்ட தொகுதியையே. எனவே ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அது ஈஸ்வரது செயலை அன்றி மற்றவர்கள் எல்லாம் கருவிகள். சுந்தரமூர்த்தி நாயனார் குக்கோழியர் அவினாசியிலே முதலைவாய்ப்பட்ட பாலகனை மீட்டார் என்றால் அவர் திருவருளையே மூலமாக வைத்து வாக்கு சிருஷ்டி செய்தார். ஆகையினாலே அவர்களும் இந்த பிரம்மா விஷ்ணு முதலானவர்களும் எப்படிப்பட்டவர்கள், அவர்களும் ஒரு நாள் நின்று அவர்கள் ஒடுங்கக்கூடியவர்கள். நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தனர், ஆறு கோடி நாராயணர் அங்கனை ஏறு கங்கை மடலெண்ணில் இந்தினர். அவர்களுக்கே அனித்தம் என்று இருக்கின்ற பொழுது, அவர்களே பிரம்மமாகார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆன்மாக்கள் எப்படி பிரம்மமாக முடியும்? அழகாக நம்முடைய குருமூர்த்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இதை நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் சிதம்பர செய்யுட்கோவையில் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். ஒரு சமயம் பிரம்மாவும் விஷ்ணுவும் நீயும் நானும் தனித்து தனித்து சென்று சிறைவன் சிவனை காண முற்பட்டோம். அகந்தையார் காண முற்பட்டோருக்கும் நமக்கு அவன் புறப்படவில்லை. எந்தா இறங்கா என்று நாம் இருவருமே சென்று தில்லையிலே சென்று அம்பரவாணனை காண்போம் என்று சொல்கிறார்களாம். உனவே பிரம்மா விஷ்ணு இருவரும் தில்லை அம்பரவாணனை தரிசிக்கிறார்கள். அப்படி தில்லை அம்பரவாணனை தரிசித்து அங்கு நடனம் செய்கின்ற பொழுது அதை கண்ணார கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார் பிரம்மமும் பிரம்மனும் விஷ்ணுவும். அப்படி பிரம்மனும் விஷ்ணுவும் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற பொழுது திடீரென்று பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அழுகை கண்ணீர் வந்துவிட்டது. ஏன் அழுகை கண்ணீர் வந்துவிட்டது என்றால், சிவத்தை காணுகின்ற பொழுது பிரம்ம விஷ்ணுகளுடைய கண்களிலே சிவத்தின் கழுத்தில் கடந்த தலைமாலை பட்டுவிட்டது. அந்த தலைமாலை என்ன செய்தது? பிரம்ம விஷ்ணுக்களை பார்த்து சிரிச்சுதான். ஏன் அந்த தலைமாலையில் இருக்கின்ற அந்த தலைகள் பிரம்ம விஷ்ணுக்களை பார்த்து சிரித்தது என்றால், ஏண்டா நான் யாரு தெரியுமா? ஒரு காலத்துல உன்ன மாதிரி நானும் பிரம்மாவும் விஷ்ணுவா தான் இருந்தோம். எங்களை எல்லாம் நொடித்து இப்போது மாலையாக்கி இருக்கின்றார். நீ உங்களை பிரம்மம் என்று நினைக்கின்றீர்களே, என்னை போல் நீயும் ஆகி இப்படி தலைமாலையாக வந்து தொங்க போகிறார் என்று உணர்த்திய உடனேயே தான் நினைந்த நினைவை இழந்து அழுது தொடங்கினாராம். இதை குமரகுருவர் சுவாமிகள் அழகாக நம்முடைய சிதம்பர செய்யுட் கோவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். திங்கள் சடை கற்றை புத்தே திருமார்பில் பைங்கட்டலைகள் பலவும் நகுவது போகலுமாம். பைங்கட்டலைகள் பலவும் நகுவ கண்டு அங்கட் கமலத்து அயனும் மாதும் அழுவரால். எனவே பிரம்மம் ஒன்றே, சிவம் ஒன்றே, இந்த உயிர் சிவமாம் தன்மை மட்டுமே ஆகும் என்ற இந்த கருத்தினை அழகாக குறிப்பிட்டு, ஒருபோதும் இந்த ஆன்மா பிரம்மமாகாது என்ற இந்த கருத்தை கூறி, நீ குருவினது சகாயத்தால் நீ சிவமாம் தன்மையை பெறலாம் என்ற ஒரு கருத்தினை உணர்த்துகிறார் என கூறி, இந்த அளவிலே இன்றைய செய்தியினை அடியே நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை நாம் சிந்திப்போம். திங்கள் மும்மலை பெய்க செடும்புவி பொங்கி வாழ்க புறவலன் ஓங்குக நங்கள் சங்கரன் பூசை நலம்பெற சங்கரன் அடியார்கள் தழைக்கவே. திருச்சி தொம்பரம்.